உதகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி தென்னூர் காவேரி மருத்துவமனையின் சிறுநீரக மருத்துவர் மற்றும் சிறுநீரக மாற்று சிகிச்சை நிபுணர் திரு டாக்டர் டி ராஜராஜன் அவர்கள் சிறுநீரக பாதிப்புகளும் சிகிச்சை முறைகளும் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மனிதனான நாம் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு எல்லா விதமான உடற்பயிற்சியாக இருக்கட்டும், உணவு முறைகளாக இருக்கட்டும், எல்லாமே எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நல்லபடியாக வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி சில காரணங்கள்னால் நோய்க்கான ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உள்ளது. அதை சரி பண்ணுவதற்கான வகையில் மருத்துவ சிகிச்சை முறைகளும் வந்து இருக்குது. நம் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருக்கட்டும், ஏற்படக்கூடிய நோய்களாக இருக்கட்டும், அதற்கான வகைகளில் சிகிச்சை எடுக்கிறதா இருக்கட்டும், அதை பற்றிய தகவல்கள் தெரியப்படுத்துகிற வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் நிறையா வந்து செய்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு தினங்களாக வந்து நம்ம வந்து அனுசரிக்கிறப்பையும் கொண்டாடுறப்பையும் அந்தந்த செயல்களை பற்றி நம்ம வந்து விரிவாக தெரிஞ்சுக்கிறதோடு இல்லாமல் பல தகவல்களையும் அறியும் விதமாக நம்ம வந்து செய்கிறோம். இப்போ இன்றைக்கி வந்து உலக கிட்னி தினம் அனுசரிக்கப்படுகிறது. மனிதனான நமக்கு கிட்னி வந்து எந்த அளவுக்கு அது வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது, அதோட செயல்கள் என்ன, அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி, அதோட ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதோட சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிற பற்றி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் வந்து விரிவாக கூற இருக்காங்க. நம்ம கேட்கலாமா சார்? வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜராஜன், சிறுநீரக மருத்துவம் மற்றும் மாற்று சிகிச்சை நிபுணர், காவேரி மருத்துவமனை தென்னூர் திருச்சியிலிருந்து பேசுகிறேன். இன்று தினம் உலக சிறுநீரக தினம். ஸோ இந்த நாளில் சிறுநீரக செயல்பாடுகள் மற்றும் அதில் ஏற்படுத்தப்படும் உபாதைகள், அதற்கான சிகிச்சை முறைகளை பற்றி பேசுவதற்காக இன்று வந்துள்ளேன்.
சார், இப்போ வந்து மனிதனோட உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் அதோட இயக்கங்கள் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் வந்து இப்போ சிறுநீரகம் அப்படிங்கிறது அதோட செயல்பாடுகள் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சார், அதை பற்றி முதல்ல சொல்லலாமே.
சிறுநீரகங்கள் என்பது ஒரு நம்மளோட விழா பகுதியில் உள்ள பேரடு சக்கர், இரண்டு சிறுநீரகங்கள் உண்டு. ஒரு 150 கிராம் எடை உள்ள சிறுநீரகங்கள். இது என்னென்ன செயல்பாடுகள் பண்ணுகிறது என்றால், உடம்புல உள்ள கழிவுகளை, ரத்தத்தில் உள்ள கழிவுகளை அனைத்தையும் ரிமூவ் பண்றது. அதுக்கப்புறம் உடம்புல உள்ள தண்ணீர் சத்து கரெக்டான அளவில் இருக்கிறதுக்கு உதவி பண்ணுகிறது. அது இல்லாமல் உப்புக்கள், உடம்புல உள்ள உப்புக்கள் வந்து சரி விகிதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது. சோடியம், பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பேட், மெக்னீசியம், இந்த மாதிரி உப்புக்கள்லாம் சரி விகிதத்தில் உடம்புல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது. இரத்த சோகை இல்லாமல், அது ஒரு எரித்ரோபாய்டின்ங்கிற ஹார்மோன் செக்ரீட் பண்ணுறதுனால இரத்த சோகை வராமல் பார்த்துக்கொள்வது. அப்புறம் உடம்புல உள்ள எலும்புகளின் ஆரோக்கியம், இது அனைத்துமே சிறுநீரகங்கள் மிகவும் அழகாக 24 மணி நேரம் பணி செய்து நமக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நமக்கு இந்த ஒரு வேலைகளை செய்து கொண்டு
சிறுநீரகத்தோட இந்த செயல்பாடுகள் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதோட பணிகள் வந்து தொடர்ந்து செய்யறதுனால நமக்கு வந்து உடல் ரீதியா உள்ள விஷயங்களை செய்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல இதுல ஏதேனும் ஏற்படக்கூடிய சிறுநீரகத்துல நோய் ஏற்படக்கூடிய வகையில ஏதாவது அறிகுறிகள் ஏதாவது இருக்கா?
கண்டிப்பாக. ஆரம்ப கட்ட சிறுநீரகத்துல ஒரு முக்கியமான இது என்னன்னா, அதுக்கு கடவுள் கொடுத்த அந்த ரிசர்வ், அதாவது நேச்சுரல் ரிசர்வ்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப அதிகம். ஒருத்தருக்கு ஒரு சிறுநீரகமே போதுமானது அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லலாம். இரு சிறுநீரகங்கிறது ரிசர்வ் நிறைய இருக்கணும்னு கடவுளாலே படைக்கப்பட்டது. ஏன்னா கிட்னியை வந்து நிறைய நம்ம சாப்பிட்றோம், நிறைய ஒரு டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ், நிறைய ஒரு விஷங்கள் அருந்திய நிறையது நம்ம நமக்கே தெரியாமல் சாப்பிட்றோம். அது எல்லாமே சிறுநீர் வழியாக தான் வெளியேறுது. ஸோ அதெல்லாம் வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு என்னவோ கடவுள் வந்து ரெண்டாக படைச்சிருக்கிறாரு. ஆரம்ப கட்ட சிறுநீரக செயல்பாடுகள் வந்து நமக்கு இதுவா தெரிகிறது இல்லை, உபாதைகள் வந்து வெளியில அறிகுறிகளாக தென்படுவதில்லை. அது வந்து நம்ம பிளட்ல பார்க்கக்கூடிய யூரியா கிரியேட்டின் அதிகமானது வச்சோம், பிளஸ் வந்து யூரின்ல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள், அல்புமின்ங்கிறது வெளியேற்றம், பிளஸ் ரத்த அணுக்கள் வெளியேற்றம் மூலமாகவே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்படுகிறது. முட்டிய நிலையை அடையும் போது தான் அதற்கான உபாதைகள் தெரிய வருகிறது. என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சுத்தணல் இருக்கும், பசியின்மை இருக்கும், கைகால் முகங்கள்லாம் வீக்கம் இருக்கும், அப்புறம் வந்து இரத்த சோகை இருக்கும், உடம்புல உள்ள எலும்புகளில் வலி அதிகமாக இருக்கும், தூக்கமின்மை, அப்புறம் உடல் சோர்வு, இரவில் அதிகம் சிறுநீர் கழித்தல், அப்புறம் முற்றிய நிலையில சிறுநீர்கள் சரியாக சிறுநீர் வெளியேமா இருக்கிறது, இதெல்லாம் வந்து சிறுநீரக செயல்பாடுகள் முற்றிய நிலையை அடைந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய உபாதைகள்.
இப்போ இந்த சிறுநீர் அறிகுறியை வந்து பத்தி சொன்னீங்க சார். இப்ப அதே நேரத்துல
இந்த சிறுநீர் நோய்க்கு ஏற்படக்கூடிய காரணங்கள் எதனால சார் ஏற்படுது?
சிறுநீர நோய்க்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா சக்கரை வியாதி நோய், சர்க்கரை நோயும் இரத்த குதிப்பும் முக்கியமான காரணங்களா சொல்லப்படுகிறது. இது நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்புக்கு. சிறுநீரக செயலிழப்பை நம்ம இரு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து தற்காலிக சிறுநீரக செயலிழப்பு, இன்னொன்று நிரந்தர சிறுநீரக செயலிழப்பு. தற்காலிக சிறுநீரக செயலிழப்புங்கிறது வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டெம்பரவரியா கிட்னியில பாதிப்பு ஏற்பட்டு அப்புறம் குணமாகக்கூடியது. இதுக்கு நிறைய காரணங்கள். ஒன்று வந்து வயிற்றுப்போக்கு, வாந்தி, தண்ணி உடம்புல இல்லை தண்ணி சத்து போகிறதுனால, பிளஸ் வந்து ரத்த கசிவு நிறையாக ஏற்படுவதனால், அப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன் உடம்புல ஏதாச்சும் கிருமி தொற்று நோய்கள் ஏற்படுவதனால், மாத்திரை மருந்துகள் உட்கொள்வதனால், எதிர்ப்பு சக்தி உண்டாக்குவதனால், இதனால்தான் வந்து தற்காலிக சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுது. நிரந்தர சிறுநீரக செயலிழப்புக்கு வந்து சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, அதே மாதிரி சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய தொற்று, மருந்துகள், பிளஸ் வந்து சிறுநீரகத்தை தாப்பில் ஏற்படக்கூடிய எதிர்ப்பு சக்திகள், இதனால நிரந்தர சிறுநீரக செயலிழப்புகளும் ஏற்படலாம். ஸோ இந்த நிரந்தர சிறுநீரக செயலிழப்பு என்னன்னா, அது குணப்படுத்த முடியாத வியாதி. அது வந்து ஒரு தடவை சிறுநீரகம் வந்து நாள்பட சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுது என்று கண்டறிந்து விட்டால் அந்த நோய் ப்ரோக்ரஸ் ஆகுமே தவிர அது குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் தற்காலிக சிறுநீரக செயலிழப்பு குணப்படுத்தக்கூடிய வியாதி ஆகும்.
இப்போ இந்த சிறுநீரக நோயை பொறுத்த மட்டும் யாருக்கு வந்து அதிகமாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு சார்?
பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே சொன்ன காரணங்கள் உள்ளவங்க, அந்த சர்க்கரை நோய். நம்ம இந்தியாவில் வந்து இப்போ கேபிட்டல் ஆகிட்டு இருக்கு, சர்க்கரை நோய்ங்கிறது தலைநகரம் ஆகிட்டு இருக்கு, உலகத்தின் தலைநகரம். அந்த சர்க்கரை நோய் தான் முக்கியமான காரணம். 140% கிட்னி மக்கள், கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு சர்க்கரை நோய் மிக முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்தது வந்து பிளட் ப்ரெஷர், அதிகமாக ரத்த கொதிப்பு உள்ளவர்கள், பிறகு வந்து எதிர்ப்பு சக்தி உள்ளவர்கள், அதுக்கப்புறம் வந்து சிறு குடும்பத்தில் யாருக்காச்சும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்படுறது, அப்புறம் வயது முதிர்ந்தவர்கள், 60 வயதை தாண்டினர்கள், அப்புறம் வந்து உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள், இவர்கள் அனைவர்களுக்கும் சிறுநீரக நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம்.
இப்போ சிறுநீரகம் வந்து பாதிச்சிருச்சு அப்படின்னா அதற்கான வகையில சிகிச்சை முறைகள் என்ன? அதே நேரத்தில் அதோடைய மாற்றக்கூடிய அளவுக்கு கிட்னி பாதிப்பு அப்படிங்கிறப்ப அதோடைய மாற்று செய்யக்கூடிய அளவுல சிகிச்சை முறைகள் எது இருக்கா? அதோடைய மாற்று அறுவை சிகிச்சை இது போல அதை பற்றிய தகவலை சொல்லலாமே.
ஆரம்ப கட்ட சிறுநீரக செயலிழப்புக்கு நம்ம வந்து மாத்திரை மருந்துகள் மற்றும் உணவு கட்டுப்பாடுகள் மூலியமாகவே இதை கட்டுப்படுத்துறோம். ஒன்ஸ் இந்த சிறுநீரக செயலிழப்பு வந்து முற்றிய நிலையை அடைந்து விட்டால் அதை வந்து நம்ம வந்து அடுத்த கட்டமான சிகிச்சைகளுக்கு தான் போக வேண்டும். இப்போ இருக்கிற இந்த கட்ட சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்குன்னா, டயாலிசிஸ் சுத்திகரிப்பு நோய் சிகிச்சை ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து சிறுநீரக மாற்று சிகிச்சை. ஸோ இன்றைய அளவில் இந்த நோயை குணப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கான ஒரே வழி சிறுநீரக மாற்று சிகிச்சை. ஒருவருக்கு ஒரு சிறுநீரகம் என்பது போதுமானது, 2 சிறுநீரகங்கள் அதிகமே. நோயாளிக்கு 2 சிறுநீரகம் பாதிப்படைந்ததனால் அவர்களுக்கு சிறுநீரக நோய்க்கு உள்ளாகிறார்கள். அதனால ஒரு சிறுநீரகம் தானம் கொடுப்பதனால கொடுக்குறவங்களுக்கு எந்த நோயும் பாதிப்புகளும் வரப்போவதில்லை. அது உறுதி செய்து கொண்ட பிறகுதான் இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தானம் கொடுத்த பின் செய்து முடியும். டயாலிசிஸ்ங்கிறது என்னன்னா, சிறுநீரகம் பண்ற செயல்களை அது செய்வது தான் டயாலிசிஸ்ங்கிறது. கழிவுகளை ரிமூவ் பண்ணுது, உடம்புல உள்ள தண்ணி சத்துக்களை ரிமூவ் பண்ணுது, உப்புகளை தகுந்த அளவில் சரியாக வைத்துக் கொள்கிறது சிறுநீரகம். இந்த செயல்பாடுகளை அது மாற்று இது செயல்பாடுகள் செய்வது தான் டயாலிசிஸ்ங்கிறது. ஸோ டயாலிசிஸுக்கும் கிட்னிக்கும் சம்பந்தம் கிடையாது. டயாலிசிஸ் பண்ணுவதனால் சிறுநீரகம் நன்மை அடைவதோ தீமை அடைவதோ கிடையாது. சிறுநீரகம் பண்ற செயல்களை இந்த டயாலிசிஸ் கருவி செய்யுது, இந்த முறை வந்து செய்யுது. ஸோ அதனால் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த டயாலிசிஸ்ங்கிற அந்த சிகிச்சையை நாம் செய்து கொள்ள வேண்டும். வாரம் 12 மணி நேரம் இந்த சிகிச்சையை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது 3 பிரித்து 4 அப்படின்னு வைத்தோம்னா வாரத்துல 3 நாட்கள் 4 இந்த சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும். மிச்ச நேரங்களில் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னொரு முறை இதே டயாலிசிஸை வந்து உடல் உறை ஊடுபிடித்தல் அப்படின்னு இன்னொரு முறை இருக்கு, அது பெரிட்டோனியல் டயாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, வயிற்றில் வந்து ஒரு இருக்கிற அந்த பெரிட்டோனியம்ங்கிறத வந்து நம்ம டயாலிசிஸாக பயன்படுத்திக்கிறோம். இது என்னன்னா வீட்டிலேயே செய்து கொள்ளக்கூடிய முறை. அது நோயாளிகளே செய்து கொள்ளலாம், அதற்கான ப்ராப்பர் ட்ரைனிங்லாம் கொடுத்துருவோம். ஸோ நோயாளிகளே ஒரு நாளைக்கு 3-4 அந்த டயாலிசிஸ் பண்ணிக்கொள்ளலாம், வீட்டிலேயே பண்ணிக்கொள்ளலாம். பண்ணிக்கொண்டு அவர்களுடைய வேலைகளை நார்மலாக அவர்கள் பார்த்துக் கொள்ளலாம். இது வந்து டயாலிசிஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது.
இப்போ இந்த கிட்னியோட பாதிப்புகள் ஏற்பட காலகட்டத்துல மாற்று அறுவை சிகிச்சை மூலியமா அதை வந்து அவங்களுக்கு மறுபடியும் பழையபடி அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. இந்த மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிற வகையில இந்த கிட்னி கொடுக்கறவங்க எந்த அளவுக்கு அவங்க அதுக்கப்புறம் வந்து இருக்கணும், அதே போல கிட்னி பொருத்தப்பட்டவங்க எந்த மாதிரி பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சார்?
சிறுநீரக தானம் கொடுப்பவர்களுக்கு வந்து முறையான ஒரு பரிசோதனைகள் உட்கொள்ளப்பட்ட பின்பே நம்ம வந்து அந்த சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள், சிறுநீரக தானம் கொடுக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். அந்த செயல் பரிசோதனைகள்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனே வந்து அவர்களை வந்து சிறுநீரக தானம் கொடுப்பதிலிருந்து தடை செய்யப்படுகிறார்கள். ஸோ அதனால சொந்தத்தில் தான் தானம் செய்ய வேண்டும். இது ஆக்சுவலா அதாவது மனம் உவந்து கொடுக்கக்கூடிய இது ஒரு நிகழ்வு. ஸோ இதனால வந்து ஃபுல்லா அது கொடுக்கக்கூடிய நோயா இது நேயர் இது மனிதர்கள் அதாவது மக்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு வராதுங்கிறத வந்து உறுதி செய்த பின்பு அதற்கான பரிசோதனை செய்த பின்பே அவர்களுக்கு நம்ம செய்யறோம். முடிச்சதுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் இப்போ வந்து நம்ம லேப்ரோஸ்கோபி சிகிச்சைகளே வந்துருச்சு. முன்னாடி வந்து வயிற்று கிழித்து பண்ணக்கூடிய சிகிச்சை போய் லேப்ரோஸ்கோபி சிறு சுவாதிதார சிகிச்சையும் இருக்கு. அதன் மூலியமாக சிறுநீரக தானமாக பெறப்படும். ஸோ அவர்கள் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண நாலாவது நாள் அவங்க வீட்டுக்கு போயிடலாம். அவங்க வேலைகளை வந்து தாராளமாக உடனே செய்ய ஆரம்பிக்கலாம். இது மாத்திரம் பழு மாத்திரம் 2 மாதங்கள் அதிகமாக வெயிட் தூக்க வேண்டாம், பழு தூக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார். மற்றபடி அவர்கள் வேலையை அவர்கள் நம்ம மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுலேருந்தே அவங்க அவங்களோட நார்மல் வேலைகளை செய்யலாம். கண்ட வலி மாத்திரைகள் தெரியாத மாத்திரைகள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். 6 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்கு ஒரு தடவை தங்களுடைய சிறுநீரகங்கள் சிறுநீரகம் நன்றாக இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இது வந்து தானம் கொடுப்பவர்களுக்கு. தானம் பெறப்பட்டவர்களுக்கு வந்து ஆரம்ப கட்டத்துல 2 முறை நாம் அழைத்து பார்க்கிறோம். என்றால் எதிர்ப்பு சக்தி எப்போது வேண்டாமனாலும் வரலாம், அவருடைய சிறுநீரகங்கள் பாதிப்படையலாம், இல்ல கிருமிகள் தொற்று ஏற்படலாம். இதெல்லாம் உறுதி செய்வதற்கு 2 முறை முதலில் கூப்பிடுவோம். அப்புறம் 2 தடவைலேருந்து 1 தடவை, 14 நாளைக்கு 1 தடவை, அப்புறம் 1 மாதம் 1 முறை, 1 வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதத்துக்கு 1 தடவை வந்து பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த எதிர்ப்பு சக்திக்கான அந்த மருந்துகள், அது கொடுக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி குறைப்பதற்கான மருந்துகளை அவர்கள் ஆயுள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது போக போக வருடங்கள் ஆக ஆக அதோட டோஸை குறைச்சி மினிமம் லெவலில் கொண்டு வந்துருக்கும். ஸோ அந்த மாத்திரைகள் மாத்திரம் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தால் அவர்களுடைய சிறுநீரகங்கள் நன்றாக செயல்பட்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும்.
இப்போ பொதுவா இந்த சிறுநீரகம் அப்படிங்கறத மனிதனுக்கு நம்ம கொடுத்த வரப்பிரசாதம், மனிதனுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம், அதே நேரத்துல நாம அதை காப்பாத்த வேண்டிய நமக்கு என்ன சார் கடமை, அதாவது உணவு முறைகள்ல என்ன மாதிரி நம்ம அதை பயன்படுத்திக்கலாம்?
சிறுநீரகம் இது பாதிப்பு ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா தினந்தோறும் என்னன்னா தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கொள்வது, நிறைய கிட்டத்தட்ட 3-3.5 லிட்டர் தண்ணீர் நிறைய எடுத்துக்கணும். உப்பின் அளவை வந்து அளவாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். அது இல்லாமல் பதப்படுத்தப்பட்ட பொருட்களை தவிர்ப்பது அவசியம். ஆரோக்கியமான உணவுகள் நிறைய உணவுகள் இருக்கு, அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். சீரான உடல் பருமன், தினசரி உடல் பயிற்சி, மாத்திரைகள் என்ற பெயரில் நிறைய மாத்திரைகளை வந்து மருத்துவ கடைகள் மருந்து கடைகளில் வாங்கி சாப்பிடுவதை தவிர்த்தல், சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் அடிக்கடி வந்து சிறுநீரக பரிசோதனை செய்து கொள்வது, இது மூலியமாக நம்மளுடைய சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்ளலாம். அது நமக்கு இன்ஃபேக்ட் அதுக்கு ஆரோக்கியத்தை நமக்கு அது
உலக சிறுநீரக தினம், அதாவது கிட்னியோட தினம் இன்னைக்கு வந்து அதோட செயல்பாடுகள் என்ன, அதே நேரத்துல அதெல்லாம் ஏற்படக்கூடிய நோய் தன்மைக்கான அறிகுறிகள், அதுக்கான சிகிச்சை முறைகள் பற்றி பல விவரங்களையும் தகவல்களையும் எடுத்துக்கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
உலக சிறுநீரக தினமான இன்று சிறுநீரகளுடைய செயல்பாடுகள், சிறுநீரகத்துடைய உபாதைகள், அதுக்கான சிகிச்சை முறைகளை அமைதியாகவும் அருமையாகவும் கேட்டமைக்கு புதுகை பண்பலை நேயர்களுக்கு திருச்சி தென்னூர் காவேரி மருத்துவமனை சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை சிறுநீரக பாதிப்புகளும் சிகிச்சை முறைகளும் குறித்து திருச்சி தென்னூர் காவேரி மருத்துவமனையின் சிறுநீரக மருத்துவர் மற்றும் சிறுநீரக மாற்று சிகிச்சை நிபுணர் திரு டாக்டர் டி ராஜராஜன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.